ओम अज्ञान तिम्रांधस्य ज्ञानांजन चला गया सुसरो मिलितमेन तस्मै श्री गुरुवे नमः। नमा ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय बुदले श्रीमदे भक्ति वेदांत स्वामी इति नामने नमस्ते सारस्वती देवे गुरुवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास सद्गुरु भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे 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 कृष्ण। ஸோ இன்றைக்கு வந்து நம்ம ராதாராமனுடைய ராதாராமன் விக்கிரகம் எப்படி திருவாவதாரம் பண்ணாங்க அப்படிங்கிற நிலையை பற்றி இன்றைக்கி பேச இருக்கிறோம். ஸோ இன்றைய காணொலியில் வந்து கோபால்பட்ட கோஸ்வாமி அவருடைய அன்பு பரிமாற்றத்தினால எப்படி பகவான் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த உன்னதமான நிலையை வந்து இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ண நகை அன்யா சைத்தன்ய மகாபிரபு வந்து சாக்ஷாத் முழுமுதல் கடவுள் பகவான் கிருஷ்ணர். அவர் வந்து 500 அடுகளுக்கு முன்னாடி மேற்கு வங்காள மாகாணத்தில் அவதரித்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு அவதார நோக்கம் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் ஹரிநாமம் ஜபிக்கப்படணும், எல்லாருக்கும் வந்து பகவானுடைய நாமத்தை விநியோகம் செய்யணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை வந்து ஒவ்வொரு கிராமத்தையும் நகரத்திலையும் ஏதோ ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் விநியோகம் செய்கிறதுக்காகவும் தூய கிருஷ்ண பிரேமம் கிருஷ்ண பிரேமத்தை வந்து எல்லோருக்கும் வழங்குறதுக்காகவும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணாங்க. அப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த பூலோகத்தில் அவதரிக்கும்போது அவருடைய சகாக்களோடு தோன்றாங்க. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறாங்களோ அப்போ வந்து அவருடைய சகாக்களோடு வர்றாங்க. இப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் அவதரித்து லீலை செய்யும்பொழுது அவர் வந்து எல்லா ஜனங்களையும் கட்டுண்ட ஆத்மாக்களையும் விடுவிக்கிறதுக்காக சன்னியாசம் எடுத்துக்கிறார். சன்னியாசம் எடுத்துகிட்டு நிறைய இடங்களில் பிரயாணம் செய்து அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் வந்து பகவான் மேலே தூய்மையான அன்பு ஏற்படும். அப்படி சைதன்ய மகாபிரபு வந்து தென்னிந்தியா யாத்திரை வர தென்னிந்தியாவை சுற்றுப்பயணம் செய்து இங்கே கூடிய எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் விடுவிக்கிறதுக்காக சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்தார். தென்னிந்தியா யாத்திரையில் வரும்போது சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்துட்டு வரும்போது அவர் வந்து அங்கே ரங்கநாதரை வந்து சேவிக்கிறார். ரங்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே பகவானை பார்த்த உற்சாகத்தில் சைத்தன்ய மகாபிரபு ரெண்டு கைகளை வருத்தி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பாடி கீர்த்தனம் பாடி நர்த்தனம் செய்கிறார், டான்ஸ் ஆடுற நர்த்தனம் பண்ணுறார். அப்போ அவருடைய அந்த பிரேமமானது அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உன்னதமான அன்பானது யாரெல்லாம் அந்த பகவான் சைத்தன்யருடைய கீர்த்தனத்தை கேட்குறாங்களோ பாடுறாங்களோ அவங்களுக்கும் கிருஷ்ண பிரேமம் தன்னுடைய உடல்லிருந்து தன்னுடைய மனதிலிருந்து வெளிப்பட்டது. அது மட்டும் இல்லை சைத்தன்ய மகாபிரபு யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஹரி 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 ஹரின்னு பகவான் நாமத்தை உச்சரிப்பாங்க. இப்படி சைத்தன்ய மகாபிரபு கண்களில் கண்ணீர் மல்க அவர் வந்து அந்த உன்னதமான அன்பை வெளிப்படுத்துகிறார். அங்கே உள்ள அனைவர்களுக்கும் அந்த கோயிலில் உள்ள பிராமணர்கள் பூஜாரிகள் பக்தர்கள் அங்கே வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அந்த உன்னதமான அன்பை கண்டு மெய் சிலிர்த்து போனாங்க. இப்படி சைத்தன்ய மகாபிரபு அந்த கீர்த்தனம் செய்யும்போது ஒரு பெரிய கூட்டம் வந்து அங்கே சூழ்ந்துருது. அப்போது அங்கே வந்து வேங்கடபட்டர் அப்படின்னு ஒரு பக்தர் ஒரு பக்தர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த நர்த்தனத்துக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் கீர்த்தனுக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அந்த கூட்டத்தை சரி செய்து அங்கே அவர் அருகில் இருக்காங்க. இப்படி சைத்தன்ய மகாபிரபு அந்த உன்னதமான நிலையிலிருந்து கீர்த்தனம் செய்து அவர் மூர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து சைத்தன்ய மகாபிரபு கண் விழித்து பார்க்கும்போது வேங்கடபட்டர் அவர் அருகில் இருக்காங்க. இப்போ வேங்கடபட்டர் சைத்தன்ய மகாபிரபு தாமரை பாதங்கள் வந்து நமஸ்கரிக்கிறாங்க. இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க. உடனே வேங்கடபட்டர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னுடைய வீட்டுக்கு பிரசாதம் எடுத்துக்கொண்டதுக்காக அழைக்கிறார். சைத்தன்ய மகாபிரபுவும் வேங்கடபட்டருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து வேங்கடபட்டருடைய குழந்தை கோபால் ஒரு 5-6 வயசு குழந்தை. அந்த குழந்தையும் சைத்தன்ய மகாபிரபு கண்ட உடனே எப்படி ஒரு மரம் முறிந்து கீழே விழுமோ அது போல் சாஷ்டகமாக தண்டம் போல் தரையில் விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு அந்த குழந்தையை ஆலிங்கனம் பண்ணி தன் மடியில் அமர வச்சுக்கிறாங்க. இப்படி சைத்தன்ய மகாபிரபு அவங்க வீட்டில் பிரசாதம் அருந்துறாங்க. பிரசாதம் அணுங்கி அங்கே வந்து கிருஷ்ணரோட கதைகளை வந்து வேங்கடபட்டரும் சைத்தன்ய மகாபிரபுவும் அடிக்கடி விவாதிக்கிறாங்க. இப்படி 4 மாதம் வந்து மழைக்காலம் சாதுர்மாசம்னு சொல்லிட்டு மழைக்காலம் தொடங்குது. பொதுவாக மழைக்காலங்களில் வந்து சாதுக்கள் எங்கேயும் பிரயாணம் செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துலேயே இருந்து கிருஷ்ணரோடைய சிந்தனையில் இருப்பாங்க, கிருஷ்ணருடைய நாமங்களை ஜெபிப்பாங்க, கீர்த்தனம் செய்வாங்க, பாகவத கதைகளை விவாதிப்பாங்க. சைதன்ய மகாப்பிரபுவும் 4 மாதங்கள் வேங்கடபட்டருடைய வீட்டிலே தங்கிடுறாங்க. வேங்கடபட்டருக்கு ரொம்ப சந்தோஷம். சைதன்ய மகாப்பிரபு வந்து தன்னுடைய இல்லத்திலிருந்து கிருஷ்ணருடைய கதைகளையும் வீழைகளையும் பேசும்போதும் அவருக்கு நேரடியாக சேவை செய்யக்கூடிய பாக்கியம் வந்து வேங்கடபட்டரு கிடைச்சிது. இப்படி இந்த 4 மாத காலங்கள் வந்து ஸ்ரீ சைதன்ய மகாப்பிரபு வேங்கடபட்டருடைய வீட்டில் தங்கிட்டு கிருஷ்ணருடைய லீலைகளையும் கிருஷ்ணருடைய நாமங்களையும் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது கோபால் இந்த குழந்தை வந்து இந்த சின்ன பையன் சைதன்ய மகாப்பிரபு நிறைய கைங்கரியம் பண்ணாங்க. சைதன்ய மகாப்பிரபு வந்து பாதங்களை கழுவுறதுக்கு நீர் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க, பிரசாதம் பரிமாறினாங்க. சைதன்ய மகாப்பிரபு தன் பிரசாதம் அறிந்ததுக்கப்புறம் அந்த மீத மகாபிரசாதத்தை வந்து இந்த கோபாலுக்கு கொடுத்தாங்க. இப்படி அந்த 4 மாதங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பேரானந்தமாக இருந்தது. சைதன்ய மகாப்பிரபு சங்கத்தில் 4 மாதங்கள் முடிச்சு சைதன்ய மகாப்பிரபு கிளம்பும்போது அந்த குழந்தை கோபாலுனால சைதன்ய மகாப்பிரபு பிரிவு தாங்க முடியாமல் அழற, நானும் அவங்க கூட வருவேன் அப்படின்னு. அவர் மட்டும் இல்லை, அங்கே யாராலும் சைதன்ய மகாப்பிரபுடைய பிரிவை தாங்க முடியல. இன்னும் சில நாட்கள் கூட சைதன்ய மகாப்பிரபு தங்கிட்டு அவர் கிளம்பிச்ச வந்து திரும்பியும் கோபால் வந்து அவர் கூட வரணும்னு ஆசைப்படுறார். சைதன்ய மகாப்பிரபு சொல்கிறார், இல்லை கோபால், நீ வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து தூய பக்தர்களாக இருக்காங்க, வைஷ்ணவர்களாக இருக்காங்க, அவருக்கு நீ கைங்கரியம் பண்ணு. அவர்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு அவங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு சைதன்ய மகாப்பிரபு அங்கேருந்து கிளம்பிடுறார். சைதன்ய மகாப்பிரபு அறிவுரைப்படி வந்து கோபால் வந்து தன்னுடைய அவரும் கிருஷ்ணாவும் பயிற்சி பண்ணிட்டு தன்னுடைய பெற்றோர்களையும் வந்து அவருடைய அவங்களுக்கு கைங்கரிப்பில் ஈடுபடுறாங்க. அவங்க பெற்றோர்களும் வயோதிகமாகி குறுகிய காலத்திலே வந்து அவங்க பகவானுடைய உலகத்துக்கு திரும்ப செல்கிறாங்க. சைதன்ய மகாப்பிரபு நினைவிலேயே வந்து அவங்க அந்த சரீரத்தை விட்டு பகவான்கிட்ட திரும்பவும் நித்தியமான நிலையில் பங்கேற்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க, நீ வந்து சைதன்ய மகாப்பிரபுட்ட போயிடு, சைதன்ய மகாப்பிரபுடைய லீலைகளை போய் பங்கெடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவரை அறிவுறுத்துறாங்க. அப்போது அவங்க அப்பா அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் சைதன்ய மகாப்பிரபுடைய லீலைகளை பங்கெடுத்துக்கிறதுக்காக கோபால் வந்து பிருந்தாவனம் வர்றார். ஸோ பிருந்தாவனத்தில் வந்து ஏற்கனவே வந்து இன்னும் தூய பக்தர்களான ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, மற்ற பிற கோஸ்வாமிகளும் அங்கே இருக்காங்க. அதாவது சைதன்ய மகாப்பிரபு நேரடி சீடர்கள் வந்து 6 கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, ரகுநாத கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி. ஸோ இந்த 6 பேரும் சைதன்ய மகாப்பிரபு நேரடி சீடர்கள். சைதன்ய மகாப்பிரபு வந்து என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சாரோ அதை வந்து இந்த 6 சீடர்கள் மூலமாக நிறைவேற்றினார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா புனித ஸ்தலங்களை வந்து சீரமைக்கிறது, அப்புறம் நிறைய பக்தி குறித்த சாஸ்திரங்களை வந்து எழுதுறது, அப்புறம் பிருந்தாவனத்தில் மறைந்து போன விக்கிரகங்களை கண்டுபிடிப்பது, அதுக்கப்புறம் பக்தியை வந்து எளிமையான முறையில் நடைமுறையில் பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்றது, இந்த 4 விதமான கட்டளைகளை வந்து சைதன்ய மகாப்பிரபு கோஸ்வாமிகளுக்கு விட்டுருந்தாங்க. அப்போ ஏற்கனவே சைதன்ய மகாப்பிரபு வந்து ரூப கோஸ்வாமியிடத்திலும் சனாதன கோஸ்வாமியிடத்திலும் இங்கே கோபால் வருவார், அவர் வந்து அவங்க சகோதரர் போல ஏற்றுட்டு எல்லாரும் ஒன்றாக பக்தி தொண்டு செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை கொடுத்துருந்தார். அதே போலவே கோபால் வந்து பிருந்தாவனம் வந்தப்போ ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் ஒரு அன்போடு வரவேற்றுட்டாங்க. ஸோ கோபால் வந்து மிகப்பெரிய பாண்டித்யம் உள்ளவர், நல்ல கற்றறிந்த சிந்தனை உள்ள ஆற்றல் திறமை உள்ளவர், பாண்டித்யம் உள்ளவர், வேதங்கள்லாம் சரியான முறையில் கற்றுன்றவர். அவருடைய மாமாவான பிரபோதானந்த சரஸ்வதி அவர் திரிதண்டி சன்னியாசி, இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து பகவான் மேலே தூய்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க. ஸோ கோபால் வந்து பிருந்தாவனம் வந்துட்டாருன்னொடனே ரூப கோஸ்வாமி வந்து சைதன்ய மகாப்பிரபு செய்தி அனுப்புகிறாரு, இந்த மாதிரி கோபால் பட்ட கோஸ்வாமி எங்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு. சைதன்ய மகாப்பிரபு ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய மகாபிரசாதமான அவர் உட்கார அமரக்கூடிய பலகை, அவர் அமர்ந்திருக்கக்கூடிய பலகையும், அப்புறம் அவருடைய மேல் வஸ்திரம் அங்க வஸ்திரத்தையும், அவருடைய உள்ளாடையும் கோபாலுக்கு தன்னுடைய மகாபிரசாதமாக அனுப்பி வைக்கிறார். ஸோ அதை ரிசீவ் பண்ண அது கிடைத்த உடனே கோபால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இது வந்து மகாப்பிரபுடைய கருணையாக எடுத்துகிட்டு அதை ஆராதனை பண்ணுறார். அந்த அவர் வந்து பாகவத வாசிக்கும் போது பகவான் கைங்கரியம் செய்யும்போது அந்த பலகையில் உடன் பிளேட்டில் அமர்ந்துக்கிறாங்க. சைதன்ய மகாப்பிரபு கொடுத்த அந்த வஸ்திரத்தை வந்து தன்னுடைய ததியாதனம் அது பகவானுடைய மகாபிரசமாக எடுத்துகிட்டு அதை வஷி பண்ணுறாங்க. இப்படி கோபால் பட்டு கோசாமி வந்து பிருந்தாவனத்தில் தங்கிட்டு அவர் கைங்கரியம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாப்பிரபு வந்து அவரை வந்து யாத்திரையை மேற்கொள்ள சொல்கிறார். அப்போ அவங்க வந்து நேபாள் யாத்திரை போகிறாங்க. நேபாளில் வந்து கண்டகி நதி இருக்குது, கண்டகி நதியில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த பகவானை தரிசிக்கிறதுக்காக சாலகிராமுக்கு வந்து கோபால் பட்டு கோஸ்வாமி யாத்திரையை மேற்கொள்கிறார். கோபால்பட்டு கோசாமி அந்த கண்டகி நதியில் வந்து நீராடும் பொழுது அவர் தன்னுடைய ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு அந்த கண்டகியில் நீராடும் போது அவருடைய கமண்டலத்தில் தண்ணீர் எடுக்கும்போது சாலகிராம் சீலா சாலகிராம் விக்கிரகங்கள் அதாவது விஷ்ணுமூர்த்தியோடைய அந்த சாலகிராம் சீலான்னு சொல்லுவாங்க, உருண்டையாக இருக்கும். நீங்கள் எல்லா விஷ்ணுவோடைய கோயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பண்டைய காலங்களில் வந்து வேத காலங்களில் பிராமணர்களுடைய ஒவ்வொரு பிராமணர் வீட்லேயும் வந்து சாலகிராம் வழிபாடு இருக்கு. அதாவது விஷ்ணு மூர்த்தி வந்து சாலகிராம் ஷீலா, ஷீலா அப்படின்னா ஒரு உருண்டையான கல், அதில் வந்து பகவானுடைய அந்த விக்கிரகம் பகவானுடைய அந்த ரூபம் அதில் இருக்கும். அதை வந்து வைஷ்ணவர்கள் வழிபாடு செய்வாங்க. அது மிக உன்னதமான வழிபாடு. பொதுவாக சாலகிரகம் வழிபாடு வந்து ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல் படி தான் வழிபாடு செய்யணும். நிறைய பக்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, யாத்திரை போயிட்டு இப்போ சாலகிராமம் உலக அந்த மாதிரி இல்லை புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிட்டு அங்கே போய் சாலகிராமம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது எப்படி ஆராதிக்கணும், அது என்ன சாலகிராமம் எதுவுமே தெரியாமல் அதை வந்து தவறான வழிபாடுகள் செஞ்சிடறாங்க. அப்படி நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. சாலகிராம விக்கிரக வழிபாடானது ஆன்மீக குருவோடைய வழிகாட்டுதலில் தக்க பயிற்சி எடுத்துருந்தா செய்யணும். ஏன்னா அது வந்து மிக மிக உன்னதமான ஒரு வழிபாடு. பகவானுடைய அர்ச்சா விக்கிரகத்துக்கும் இந்த சாலகிரகத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. கோபால் வந்து இந்த சாலகிராம் வந்து அவருடைய கமண்டத்தில் கிடைத்தோன்னே கோபால்பட்டு கோசாமி பொதுவாக ஒரு தூய பக்தர்கள் என்றைக்குமே வந்து தான் வந்து ரொம்ப ஒரு கட்டுண்ட ஆத்மா, நான் சாதாரணமான நபன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தன் வந்து ரொம்ப பணிவு, தங்களுடைய பணிவுனால அவனுடைய எளிமையினால தங்களை எப்பவுமே தாழ்த்திண்டே இருப்பாங்க. கோபால் நினச்சி கோபால்பட்டு கோசாமி நினச்சிக்கிறாரு, எனக்கு வந்து இந்த சாலகிராமம் வழிபடுறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது, அதனால எனக்கு இது சாலகிராம் வழிபட தகுதி இல்லைன்னு சொல்லி திரும்பவும் தண்ணியிலே விட்டுறாரு. திரும்ப தண்ணியில் விட்டு இந்த கமண்டலத்தை எடுக்கும்போது திரும்பவும் அந்த சாலகிராம் வருது. ஏன்னா திரும்பவும் சாலகிராம் வருதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் தண்ணியில் விடுறாரு. திரும்ப தண்ணியில் விட்டுச்சு கமண்டலத்தை கமண்டலத்தை எடுக்கும்போது திரும்ப ஒரு 12 சாலகிராம் வருது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறார், இது வந்து சைதன்யம் அப்படியே விருப்பம் இல்லை பகவானுடைய இது கட்டளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலகிராம் வந்து எடுத்துன்னு வராரு. அந்த 12 சாலகிராம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அழகான பேழையில் ஒரு பெட்டியில் வச்சு தினமும் ஆராதனை பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க. இப்படி ரொம்ப அன்போடு அந்த சாலகிராம விக்கிரகங்களை வந்து கோபால்பட்டு கோசாமி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு விருந்தாவனம் யாத்திரை வந்திருக்காங்க. நிறைய ஆபரணங்கள், வஸ்திரங்கள், இந்த மாதிரி எண்ணற்ற பொருட்கள் எடுத்து வந்துட்டு அவங்க கோபால்பட்டு கோசாமிகிட்ட வந்து இதை வந்து அவருக்கு பரிசாக கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, நிறைய ஆபரணங்கள் இருக்குது, இதில் வந்து வஸ்திரங்கள் இருக்குது, பட்டு வஸ்திரங்கள்லாம் இருக்குது, இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு அவர் கோபால்பட்டு கோசாமிக்கு அதை அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. கோபால்பட்டு கோசாமி சொல்கிறாங்க, இல்லை இல்லை இது எனக்கு வேணாம், ஏன்னா என்கிட்ட கிருஷ்ணருடைய விக்கிரகம் இல்லை, நான் வந்து சாலகிராம் வழிபாடு தான் பண்ணிகிட்ருக்கேன், இதை வேறு யாருக்காக கொடுத்துருங்க, வேறு யாராவது கிருஷ்ணர் விக்கிரகம் வச்சுருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பகவானுடைய அலங்காரத்துக்காக பயன்படுத்துவாங்க, வஸ்திரங்களை பகவான் போட்டு அழகு பார்ப்பாங்க, அதனால் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனாலும் அந்த செல்வந்தர் வந்து இல்லை இல்லை இது நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தான் இது உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தயவுசெய்து இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரங்கள் ஆபரணங்கள்லாம் வந்து கோபால்பட்டு கோசாமிக்கு பரிசாக கொடுக்குறாங்க. கோபால்பட்டு கோசாமி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. நரசிங்க சதுர்தசி அன்று அவர் வந்து பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க, பகவானே என்கிட்ட வந்து உங்களுடைய விக்கிரகம் இல்லை, உங்களுடைய அற்புதமான அந்த அழகான ரூபம் உள்ள விக்கிரகம் என்கிட்ட இல்லை, ஒருவேளை என்கிட்ட அந்த விக்கிரகம் இருந்திருந்ததுன்னா நான் வந்து இந்த வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் போட்டு உங்களுக்கு அழகு பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. அப்போது பிரார்த்திச்சுட்டு அவர் நித்தியமான அந்த தினசரி பக்தியோடைய பூஜைகள் அவருடைய பிரார்த்தனைகள்லாம் முடிச்சுட்டு அன்று மாலை வந்து அந்த சாலகிராம சீலாவுக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்டு அந்த பேழையை மூடி வச்சுட்டு அவரும் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறார். ஓய்வு எடுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஸ்நானம்லாம் யமுனாவில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த பேழையை திறந்து பார்க்கச்ச வந்து அழகான விக்கிரகம், ரொம்ப அழகு, அப்படி கண்கள்லாம் வந்து தாமரை இதழ் மாதிரி இருக்குது, கையில் புல்லாங்குழல் வச்சுட்டு பயங்கர அழகான ஒரு அந்த 12 சாலகிராம் சீலாவில் வந்து ஒரு சீலா வந்து ரொம்ப அழகாக பகவான் கிருஷ்ணரா அவருக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இப்போ கோபால்பட்டு கோசாமி மாதிரி ஒரு தூய பக்தர்கள் அவங்க மனதில் வந்து எந்த விதமான ஒரு பௌத்தீக சிந்தனையும் பௌத்தீக ஆசையும் கிடையாது. அவங்க அவங்களுடைய மனது, சிந்தனை, புத்தி எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவானுடைய சேவையில் ஈடுபடணும் தான். 24 மணி நேரமும் வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுறதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஆத்மா எல்லாமே அதுதான். அப்போது தன்னுடைய பக்தன் தனக்கு அலங்காரம் செய்து வஸ்திரங்கள் ஆபரணங்கள்லாம் விட்டு பார்க்கணுன்னு விரும்பினதை வந்து உடனே பகவான் வந்து அதுக்கு அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இதுதான் பகவானுக்கும் ஒரு தூய பக்தனுக்கு இடையில் அன்பு பரிமாற்றம். பக்தன் என்றைக்குமே பகவானை அழகுபடுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறார். பக்தர்கள் வந்து என்றைக்குமே பகவானை அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்களை அழகுபடுத்தி பார்க்கணும், தாங்க வந்து ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. ஒரு தூய பக்தர் வந்து என்றைக்குமே பகவானை அழகுபடுத்தி பார்க்குறாங்க. பகவான் என்ன செய்கிறாங்க, பக்தருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறாங்க. பக்தர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அது தகுந்த போல் அவங்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ இந்த ராதா ரமணர் ரொம்ப அழகான அந்த அந்த ஒரு தாமோதர ஷீலா வந்து ராதா ரமணராக அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்க. இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு, இந்த அற்புதமான ஒரு லீலை பகவான் வந்து கோபால் பட்ட கோசாமிக்கு தரிசனம் கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சோடனே மற்ற கோசாமிகள், ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, மற்ற ஆச்சாரியர்கள், மற்ற பக்தர்கள்லாம் அங்கே விரைந்து வந்து ராதா ரமணோட தரிசனத்துக்காக பார்க்குறாங்க, தரிசன காண வர்றாங்க. எல்லா பக்தர்களும் வந்து ராதாரமுடைய அழகை கண்டு ரொம்ப பேரானந்தம் அடைகிறாங்க. இப்படி ஒரு விக்கிரகமா, இப்படி ஒரு தரிசனம் வந்து இதுவரைக்கும் நாங்கள் கண்டதில்லைன்னு சொல்லிட்டு இந்த பிருந்தாவனத்திலேயே வந்து மிக அழகான மூர்த்தியாக ராதாரமணர் கொண்டாடப்படுறாங்க. பகவானுக்கு அபிஷேகம், ஆராதனை, போகா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக வந்து அங்கே உற்சவங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தினசரி வந்து ரொம்ப அற்புதமான முறையில் பூஜைகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விக்கிரக ஆராதனை செய்யப்படுது. இன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராதாரமணர் கோயிலில் வந்து விக்கிரக வழிபாடெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விக்கிரகம் பார்த்தீங்கன்னா மற்ற பிற விக்கிரகங்கள் இல்லாத அளவுக்கு நகங்கள் பற்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். அது அங்கே யாராவது நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பிருந்தாவனம் போகும்போது அந்த ராதாரமணருடைய தரிசனம் நமக்கு வந்து பகவானுடைய கிருபையில் கிடைக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம போய் தரிசிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த ராதாரமணர் கோயிலில் வந்து கோபால் பட்ட கோசாமி பயன்படுத்திட்டு இருந்த அந்த சைதன் மகாப்பிரபுக்கு அன்பாக கொடுத்த அந்த பலகை, அப்புறம் சதர் வஸ்திரம், அப்புறம் அவருடைய உள்ளாடை எல்லாமே இன்னும் பத்திரமாக வச்சுருக்காங்க. பிருந்தாவனம் வந்து பக்திக்கு மிக சிறந்த இடம். பக்தி தூண்டில் யாரெல்லாம் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் பகவான் மேலே தூய அன்பு விரும்புகிறாங்களோ அவங்க பிருந்தாவனம் யாத்திரை மேற்கொள்ளும்போது ரொம்ப அற்புதமான இந்த ஸ்தலங்கள் எல்லாம் தரிசிக்க முடியும். சைதன்யம் தங்கி இருந்த இடங்கள், அப்புறம் ஜானவ மாதா தங்கி இருந்த இடங்கள், ஆறு கோசாமிகள் தங்கி இருந்த இடங்கள், ராதா குண்டம், ஷியாம குண்டம், இந்த ஆறு கோசாமிகள் பூஜை செய்துட்டு இருந்த நிறுவிய அந்த கோயில்கள், ராதா மதன் மோகன், ராதா தாமோதர், ராதா கோபிநாதர், ராதா கோவிந்தர், இந்த கோயில்கள்லாம் ரொம்ப அற்புதமான கோயில்கள், ரொம்ப அற்புதமான வழிபாடுகள். அங்கே இருக்கிற ஓரொருத்தரும் வந்து பகவான் மேல ரொம்ப அன்பாவும் பக்தியாகவும் இருப்பாங்க. நம்ம வந்து அந்த ராதாரமணர் இடத்துல பிரார்த்திக்கலாம். இன்றைக்கு கோபால் பட்ட கோசாமியும் ராதாரமணும் நமக்கு அவனுடைய கருணையை கொடுக்கணும். நாம் மேலும் கிருஷ்ண உணவுல முன்னேற்றம் அடையணும். நமக்கும் வந்து பகவான் மேலே அன்பு ஏற்படணும். நம்ம ஹிருதயத்துள்ள மாசுகள்லாம் நீங்கணும். நம்ம ஹிருதயம் தூய்மை அடையணும். நம்ம பக்தி தூண்டில் பக்குவம் அடையணும். நம்ம எப்பவுமே சதாசர்வ காலம் பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டுன்னு அவங்கள்ட்ட பிரார்த்திப்போம். ராதாரமணர் வந்து தினமும் கோபால் பட்ட கோசாமியை வர்ஷிப்பின் போது, ஆராதிக்கும் போது அவர் வந்து சைதன்ய மகாபிரபு மேலே உள்ள அன்புனால சில சமயங்களில் வந்து அந்த ராதா நம்மனர் கௌரவ சுந்தரம் அவருக்கு தரிசனம் கொடுத்துருந்தாங்க. இப்படி ஒருத்தருக்கு வந்து பகவானுடைய பிரேமம், கிருஷ்ணன் மேலே அன்பு கிடைக்கணும்னா நமக்கு வந்து சைதன்ய மகாபிரபு கருணை ரொம்ப ரொம்ப முக்கியம். சைதன்ய மகாபிரபு கருணை இருந்தால் தான் நமக்கு கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கும். சைதன்ய மகாபிரபு கருணை வேணும்னா நமக்கு பக்தர்களுடைய ஆச்சாரியருடைய ஆசீர்வாதம் வேணும். அப்போ நீங்கள் கோபால் பட்ட கோசாமிகிட்ட நம்ம பிரார்த்திப்போம், நமக்கும் பகவான் மேலே ஒரு தூய்மையான அன்பு ஏற்படணும், பக்தி தோண்டில் முன்னேற்றம் அடையணும், ராதாரமனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இல்லை பிரபுபாத் கீதா.